நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி. கேள்விகளுக்கு பதிலளிப்பவர் முனைவர் கா. மணி அவர்கள்.
வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
சார், நம்ம ஹாலி அப்படிங்கிற ஒரு காமெட் பத்தி கேள்விப்பட்டோம். அந்த காமெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே 75 வருஷத்துக்கு ஒரு இடம் வரும் இல்லைங்களா. இப்போ அந்த வகையில் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐசான் அப்படின்னு ஒரு காமெட் பற்றி பரவலாக பேசிகிட்டு இருக்கிறோம், பேப்பர்களில் பார்க்குறோம், நியூஸில் கேட்குறோம். ஐசான் அப்படிங்கிற வால் நட்சத்திரத்தை பற்றி இன்னும் விரிவாக சொல்லுங்களேன்.
வால் நட்சத்திரங்கிறது நட்சத்திரம் கிடையாது, அது வானத்தில் பிரகாசமாக தெரிஞ்சதுனால அது நட்சத்திரன்ற வகையில் அவங்க வச்சுட்டாங்க. அப்புறம் எரி நட்சத்திரங்கள் வேறு ஒன்று சொல்லுவாங்க, அது சிலதெல்லாம் குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய பெரிதுமான பாறைகள், அதுக்கு ஆகாயத்தில் மிதந்துகிட்டே இருக்கும், பூமியை சுற்றி மிதந்துட்டுருக்கும். எல்லாமே சூரியனை வளர்ந்து கொண்டிருக்கிறது தான், சூரியன் தான் எல்லாருக்குமே தந்தை, அதை தான் எல்லாமே சுற்றி சுற்றி வருது. பிரதானமாக இருக்கக்கூடியது நம்ம கோள்கள்னு சொல்கிறோம், அதுக்கு சின்னதாக இருக்கக்கூடியதெல்லாம் கோள்கள்ன்ற ஒரு அந்தஸ்து பெறாதனால குறுங்கோள்கள்னு சொல்கிறோம். அதுக்கும் சின்னதாக இருக்கக்கூடியதெல்லாம் உடஞ்சி சிதறிட்டு இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம வந்து மீட்டியோர் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பாறைகள், விண்வெளி பாறைகள் சொல்கிறோம். இவங்கெல்லாம் அப்படி ஊதாரிகளாக யாரும் கட்டுப்படாமல் அந்த சூரியனை வந்து எல்லா பாதைகளும் சுற்றி வரி கொண்டிருக்கிறேன். அதுக்கு நிரந்தரமான ஒரு பாதையும் கிடையாது, சில நேரங்களில் வந்து பூமியினுடைய ஆகாய மண்டலத்தில் குறுக்கிட்டு பூமி மேலே வந்து விழுவது உண்டு. சின்ன சின்ன பாறைகளாக இருக்க கூழாங்கல் சலிலேருந்து ஒரு குளிர்பதன பெட்டி அல்லது ஒரு குட்டி கார், லாரி சைஸ் கூட சில சமயத்தில் வரலாம். சில நேரங்களில் மிகப்பெரிய பாறை, ஒரு ஊரையே அழிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பாறைகள்லாம் கூட வந்து விழலாம். அது மாதிரி 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை விழுந்திருக்கு, அதுக்கப்புறம் அப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கல. அன்றாடம் இது வந்து மாதிரி பாறைகள் வந்து விழுவது உண்டு. அது ஆகாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பத்தி எறியும் பொழுது ஒரு நட்சத்திரம் ஒரு கோடு போல் பறந்து செய்யறது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பேசுறது ISON சொல்லக்கூடிய ஐசான் வந்து ஒரு வால் நட்சத்திரம். வால் நட்சத்திரம்ங்கிறது காமெட் அப்படின்னு சொல்கிறோம், உண்மையில் இது நட்சத்திரம் கிடையாது. இதுவும் கூட வந்து ஒரு சூரியனை சுற்றி வருகின்ற ஒரு புகை மண்டலம்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு தலை உண்டு, நீண்ட வால் உண்டு. தலைப்பகுதியில் என்ன இருக்குதுன்னா கரி, ஈரம், அப்புறம் இரும்பு, இது மாதிரியான தாது பொருட்களெல்லாம் சேர்ந்த ஒரு உருண்டை. அந்த உருண்டைக்கு மேலே கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு, காற்று, அப்புறம் தூசி, அயனி நிலையில் இருக்கக்கூடிய பொருள், இதெல்லாம் திரண்ட ஒரு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இது புளூட்டோன்னு நம்மளுக்கு கடைசி கோளுக்கு வெளியே வரைக்கும் போகும், அங்கேருந்து மறுபடியும் சூரியனை நோக்கி வந்து மறுபடியும் வெளியே போகும். மற்றதுக்கெல்லாம் அழகான ஒரு வட்டப்பாதை, ஒரு பாதைக்குள்ளே இன்னொரு பாதையை வந்து கிராஸ் பண்ணுறதில்ல. பூமி தன்னுடைய பாதையை விட்டு செவ்வாய் பாதைக்கு போகிறதில்ல, செவ்வாய் ஒரு வளையத்தில் வந்து வருது, அந்த பாதையை விட்டு அது வெளியே வந்து விண்ணெடுத்து போவதில்லை. ஆனால் இந்த மாதிரியான வால் நட்சத்திரங்களுக்கு தனிப்பட்ட பாதை ஒன்று உண்டு, ஆனால் எல்லா பாதையும் குறுக்கிட்டு வரும். நல்ல வேளையாக இந்த பாதைகள் எல்லாமே ஒரே தட்டில் இல்லை, மேலும் கீழே இருக்கிறதுனால ஒன்றின் மீது ஒன்று மோதுவதற்கு வாய்ப்பில்லை. இந்த மாதிரியான வால் நட்சத்திரங்கள் எத்தனைன்னு நமக்கு இன்னும் கணக்கு தெரியல. 40-45 வரைக்கும் அவங்க பேர் வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அடிக்கடி பார்க்கக்கூடிய தெளிவாக குறிப்பிட்ட நேரத்தில் வந்துட்டு போகிற விசிட்டர்ஸ் இருக்கிறாங்க, அதை தான் நீங்கள் ஹேலின்னு சொன்னீங்க. ஹைக்கடோகு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று, அண்மையில் 73 ஒரு நம்ம பார்த்தோம். இப்போ வந்திருக்கிறது வந்து ISON வந்து வட துருவத்தில் வடப்பகுதியில் இருக்கவங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் சில செய்திகள் சொல்லுது அந்த அளவுக்கு நாம் எதிர்பார்த்த அளவுக்கு அது தெரியாதுன்னு. மங்களாக அந்த மாலை நேரத்து வானத்தில் அல்லது இரவு நேரத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நீண்ட வாளுடைய ஒரு நட்சத்திரத்தை பார்க்கலாம். அந்த வால் எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு தூசி புகை மண்டலம் மாதிரி, அந்த தலையிலேருந்து இருக்கிற அயனங்கள் சூரியனுடைய கதிர்களால் தள்ளப்பட்டு அது தலைவிரி கோலமாக இருக்கும். யாரோ ஒருத்தர் வந்து தலையை விரிச்சிட்டு ஓடுற மாதிரி அது தெரியும். இதுக்கு தமிழில் வந்து தூமக்கேது அப்படின்னு பேர். வால் நட்சத்திரம் நம்ம வந்து சொல்கிறோம், அந்த தூமக்கேதுங்கிறது வந்து வடமொழியில் அப்படின்னு தூமம்னா புகை, புகை போன்று இருக்கக்கூடிய வால் போன்று இருக்கின்ற ஒரு பகுதி தூமக்கேது அப்படின்றதுக்கு பேர். இது வந்ததுனாக்கா நாட்டுக்கு கெடுதி இருக்கும், அரசனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும், வெளிநாட்டு படைகள் ஏற்படலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கைகள்லாம் உண்டு. ஆனால் அது மாதிரியான எதுவுமே நடக்கிறதில்ல. அது இல்லாத போது கூட நிறைய நடந்திருக்குது, அது வரும்போது தான் நடக்கணுன்ற அவசியமே கிடையாது. மனிதனுடைய மனம் வந்து எதனால் கட்டுப்படாமல் இருக்கிறது, எல்லாத்தையும் நம்ம வந்து நான் நினைத்து பார்ப்பது உண்டு. என்னென்னத்தையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம், அது இப்போ நடக்கும், அது இப்போ நடக்கும். ஆனால் ஒரு நிமிஷம் நான் அமைதியாக இருந்து அடுத்து எனக்கு என்ன எண்ணம் வரப்போதும் எனக்கே தெரியறதில்லை. என்னுடைய எண்ணம் அடுத்து நான் எனக்கு என்ன தாட் வரோங்கிறது எனக்கே தெரியாத போது நாம் எதை பற்றி நம்ம முன்கூட்டி சொல்ல முடியும்? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். மனிதனுடைய மனம் அடுத்த வினாடி என்ன என்ன போகிறான் அப்படின்றது அவனுக்கே தெரியாம இருக்கிறதுனால இந்த பூமியில வந்து அழிவு ஏற்படுவதற்கும் துன்பங்கள் ஏற்படுவதற்கும் போர் ஏற்படுவதற்கும் இந்த வால் நட்சத்திரங்கள்லாம் சாட்சி மாத்திரமே தவிர காரணம் கிடையாது.
அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார். கை அளவுதான், இந்த ஃபிஸ்ட் அளவுதான் நம்மளோட இதயம் இருக்குது, மனசு இருக்கு, மனசு பெருசு இல்லைங்களா. ஆனா அதுல அடுத்த நிமிஷம் என்ன என்ன வரும்னு தெரியாது, நம்ம இதெல்லாம் போய் எதுக்கு ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அருமையான விளக்கம் ஒன்று கொடுத்தீங்க சார். சரி, இப்ப அடுத்த கேள்வி, நம்ம வந்து இப்போ ஐசான் பத்தி கேட்டோம், அடுத்தது வந்து சில்க் வார்ம் பத்தி, பட்டுப்புழு. அது பாத்தீங்கன்னா மல்பெரி இலைகளை தான் சாப்பிடுது, ஆனா அழகான எல்லாருக்குமே வந்து ஆசைப்படக்கூடிய அந்த பட்டு இலைகளை கொடுக்குது. அந்த ப்ராசஸ் எப்படி அது நடக்குது அதை பத்தி சொல்லுங்களேங்க சார். மல்பெரி சில்க் வார்ம்ஸ் பத்தி வாழ்க்கை முறை பத்தி சொல்லுங்களேன்.
பட்டு அப்படின்னும் போது அது ஒரு பவித்திரம் ஏற்படுது, ஒரு தூய்மை, அது மடி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. வைதிக கர்மங்கள் செய்யும் போது, வைதிக கர்மம்னா பூஜை செய்வது, நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், நித்திய நைமித்திக பிராயச்சித்த கர்மங்கள் காமிய கர்மம் நான்கு வகையான கர்மங்கள். இந்த வைதிக கர்மங்கள்ல செய்யும் பொழுது அந்த காலத்து மக்கள் வந்து பட்டு வந்து அணிந்து கொள்வார்கள், கம்பளம் கூட அணிந்துக்குவாங்க. கம்பளம் அணிந்தது கூட ஒரு தூய்மையானது, அதுக்கு தீட்டு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பருத்திக்கு எப்பவுமே தீட்டுன்னு சொல்லுவாங்க. உண்மையில பார்க்க போனா இந்த கம்பளம்ன்று சொல்லக்கூடியதோ பட்டுன்னு சொல்லக்கூடியதோ மிருகத்தினுடைய உடம்புல உண்டாகிறது. எந்த வகையில சேர்ந்தா நம்முடைய ரோமத்துக்கு சமயம், நகம் ரோமம் இந்த வகையை சேர்ந்த ஒரு புரோட்டீன் தான். நான் அதை வந்து ஃபைபரா பார்க்கிறேன், ஒரு இழையாக நான் பார்க்கும் பொழுது உயிர் தாவரத்திலேருந்து வந்த உயிரினங்கள் வரக்கூடியது வந்து நம்ம பட்டு போன்றதும் லினன் போன்றதும் சணல் போன்றது அப்புறம் தாம்பு கயிறுன்னு சொல்லக்கூடிய தென்னை மட்டையிலேருந்து எடுக்கிறது, இதெல்லாம் தாவர வர்க்கத்தை சேர்ந்தது. பட்டுன்னு சொல்ல வந்துட்டோம் சொன்னாலே அது பார்த்தோம்னா உயிரினத்திலேருந்து வரக்கூடியது, பூச்சி உடம்புலேருந்து வரக்கூடியது, மனித உடம்புலேருந்து வரக்கூடியது, அது கூட நம்ம வந்து நம்ம கம்பளமாக செய்யலாம். அப்புறம் மற்ற மிருகங்கள் தோல்லேருந்து எடுக்கக்கூடியது, குறிப்பாக இந்த செம்மறி ஆட்டிலேருந்து எடுக்கக்கூடியது நம்ம கம்பளம் அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த கம்பளத்தில் இருப்பதும் பட்டில் இருப்பதும் மனிதனுடைய ரோமத்தில் இருப்பதும் எல்லாமே ஒரே பொருள் தான். இந்த பொருள் பரிணாமத்தில் அது பல விதமான வேலைகளுக்கு அது பயன்படுது. நம்ம உடம்புல அது ரோமமாக இருக்குது, பூச்சிகளுக்கு அது ரோமமாக இல்லாமல் அது ஒரு திரவமாக வெளியே வந்து கெட்டியாகும் பொழுது அது இழையாக மாறுது. நமக்கே இந்த ரோமம் நீளமாக வந்ததுனாக்கா நாமும் கூட அதை வந்து நெய்தலுக்கு பயன்படுத்தலாம், நெய்து நம்ம வந்து ஏதாவது ஒரு துணியை உண்டாக்க முடியும். நமக்கு ரோமங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது, ஒருவேளை பெண்களுடைய ரோமத்தை பயன்படுத்தி கூட நம்ம ஒரு கார்பெட்லாம் செய்யலாம், அது வந்து யாரும் ஒத்துக்கொள்ள முடியாதது. விஞ்ஞானம்னு பார்த்தோம்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு அது வந்து இழையோ அதையே தான் நம்ம பட்டில் பார்க்கின்ற இழை. சரி, இந்த பட்டுப்புழு மாத் என்று சொல்லக்கூடிய வகையை சேர்ந்த ஒரு பூச்சி, பட்டாம்பூச்சிக்கு ஒரு நெருங்கிய ஒரு தொடர்புடையது. பட்டாம்பூச்சியும் அந்துப்பூச்சியுமே சகோதரர்கள் தான், பக்கத்து பக்கத்து ஜீனஸ். பட்டாம்பூச்சிகள் பார்த்தீங்கன்னா பகலில் வந்து உலாத்தம், ராத்திரில தூங்கும். இந்த மாத்துன்னு சொல்லக்கூடிய இப்போ இந்த பட்டு இந்த பூச்சிகள் எல்லாம் அந்து பூச்சிகள் எல்லாம் அந்தி சாய்ந்த பிறகு தான் அது வந்து நடமாடும், பகலில் வந்து தூங்கிட்டு இருக்கும். இன்னொரு வித்தியாசம், பட்டாம்பூச்சி எப்பவுமே இருக்கும்போது ரெக்கையை வந்து மடிச்சு தான் இருக்கும், பூக்களை உட்காந்து மடிச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்து பூச்சி எப்பவுமே விரித்து கொண்டு தான் இருக்கும், அது மடிச்சே நீங்கள் பார்க்க முடியாது. செவரில் எங்கே அது ஒட்டிகிட்டு இருக்கிறத பார்க்கலாம், அது விரித்து போகிறதுக்கும். இதுதான் மாத்துக்கும் பட்டாம்பூச்சிக்கும் உள்ள வித்தியாசம். இந்த மாத்துங்க இந்த பூச்சிகள் முட்டையிடும் பொழுது அது உணவு வந்து அங்கக பொருளாக இருப்பதுனால சில மாத்துகள் வந்து முட்டையிடு வந்து கம்பளத்துலேயும் பட்டில் வந்ததுனால அந்த மாத்து பால்னு சொல்லி ஒரு பொருளை போட்டு பூச்சி அழிக்கணும, அந்து பூச்சி அழிப்பதற்கு ஒன்று. இந்த கூட்டத்தை சேர்ந்து தான் இந்த பட்டுப்பூச்சி. மனிதன் வந்து எப்போ இந்த பட்டுப்பூச்சியை வந்து கண்டுபிடிச்சான்னு தெரியல. அக்ரிகல்ச்சர்னு ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது விவசாயம்னு சொல்கிறோம், கல்டிவேஷன், இந்த விவசாயம்னு சொல்லக்கூடிய அந்த கட்டிவேஷனை ஆரம்பிக்கும் பொழுது தாவரங்களையும் வந்து அடிமைப்படுத்தினான், மிருகங்களையும் அடிமைப்படுத்தினான், பூச்சிகளையும் அடிமைப்படுத்தியிருக்கிறான். தனக்கு நல்ல பூச்சியை ஒன்று கண்டுபிடித்து இந்த பூச்சியினுடைய இழை நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு அவன் வந்து பார்த்துருக்கிறான். அப்போது அது என்ன சாப்பிடணும்னு பார்த்து அந்த பயாலஜி அவர் ஸ்டடி பண்ணி அதுக்குண்டான முசுக்கொட்டை இலையை வந்து கண்டுபிடிச்சி அதை தானாகவே வளர்த்து வீட்டிலேயே அதை வளர்க்க வச்சு அதை பயன்படுத்துவது ஒரு கலை. பட்டுப்புழு வந்து முதல்ல முட்டையிடுகிறது, இந்த முட்டையிலேருந்து வந்து புழு வெளிவருகிறது, அந்த புழு சாப்பிடும், அதுக்கு வேலையே சாப்பிட்ற வேலை தான். நாமும் கூட வந்து குழந்தையிலேருந்து அடல்ட்டுஹுட் வந்து இனவிருத்திக்கு தயாராகிற வரைக்கும் நம்ம சாப்பிட்டு உடம்பு வளர்க்குறது தான் நம்ம வேலை. கூட நமக்கு ஸ்கூலுக்கு போய் படிக்கிறோம். நான் மிருகங்கள் எடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த இனவிருத்தி காலம் வரைக்கும் உடம்பை வளர்ப்பது தான் அதனுடைய வேலை, குரோத் குரோத் குரோத். இந்த புழு வந்து முடிந்த வரைக்கும் சாப்பிட்டு 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 கொழு கொழுன்னு கொழுத்து பச்சை நிறமாகவும் மாறிடும். ஏன்னா அந்த பச்சையங்களே போகாமல் வெளியே போகாமல் அந்த இலையே அது சாப்பிட்டு இலையே அந்த மாமிசமாக மாற்றி தன்னை வந்து ஒரு புழுவாக மாற்றி கொள்கிறது. கண்ணுக்கு தெரியாத புள்ளி குண்டூசி தலை இருந்தது, சுண்டு விரல் அளவுக்கு அது வளர்ந்து பெருசாகிறது பார்ப்போம். ஒரு 10-15 நாள் அது வந்து வளர்ந்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒவ்வொரு செடி வந்து விரும்பி சாப்பிடக்கூடியது. இந்த பட்டுப்புழுக்கு மல்பெரி இலை தான் பிடிக்குது. இந்த மல்பெரி எங்கெல்லாம் வளர்க்குதோ அங்கெல்லாம் தான் பட்டுப்பூச்சி நம்ம வந்து வளர்க்க முடியும். இதனால் வந்து விவசாயமும் இந்த பட்டு வளர்ப்பும் ஒன்றோடொன்று தோல் போட்டு தோல் வருகிறது. பல நாடுகளில் வளர்க்க முடியாதது காரணம் அங்கே வந்து மல்பெரி வளர மாட்டேங்குது. அப்போ வெளிநாட்டுக்காரர்கள், ஐரோப்பிய நாட்டில் இருக்கவங்க இந்த சீனா இந்தியாவை தவிர்த்த மீதி நாடுகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மல்பெரியை எப்படியாவது ஒரு மாற்றி வேற ஒரு செடியை அது முடியுமான்னு பார்த்தாங்க. இந்த பிடிவாதமாக இந்த பட்டுப்புழு மல்பெரி மட்டும்தான் சாப்பிடுகிறது. இதுக்கு ஆல்டர்னேட் ஃபுட்டு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இது அகார்னு ஒரு பொருள் கொடுத்து பார்த்தாங்க, வேறு இலையெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, அது சாப்பிடவே மாட்டாங்க. ஒருவேளை அப்படி வந்து கட்டாயப்படுத்தி சாப்பிட்டாலும் கூட அதனுடைய இலைகள் வந்து நாம் நினைக்கிற அளவுக்கு சுத்தமாகவும் நீளமாகவும் கிடைக்கிறதில்ல. இந்த புழு மல்பெரி இலையை சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு ஓய்வுக்கு போகுது, மெட்டமார்ஃபசிஸ். இப்போ தான் அது பூச்சியாக மாறணும், இனவிருத்திக்கு தயாராகணும். இப்போ அந்த புழு வந்து இனவிருத்தி செய்யாது, புழுக்கும் ஆண் பெண்ணும் கிடையாது, அந்த புழு புழுவாக தான் இருக்கும். இந்த புழு ஒரு கூட்டுப்புழுவாக மாறுவதற்கு தன்னுடைய உடம்புடைய பின்பகுதியிலிருந்தே நீளமான இந்த ஒரு திரவத்தை உண்டாகுது, ஸ்பின்னரெட்னு பேர். அந்த ஸ்பின்னரெட்டில் ரெண்டு சொல்யூஷன், ஒரு சொல்யூஷன் கெட்டியாகும், இன்னொன்று வந்து அது கெட்டிப்படுத்தும். இந்த ரெண்டுமே அந்த பின்பகுதியிலேருந்து சேர்ந்து பின்னி சுருண்டு கொண்டு வரும். சுருண்டு திருகி 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 வந்தவொடனே அதை சுருண்டு அது உடம்பை உருட்டி 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 தன்னையே அந்த நூலால் அது சிறைப்பிடித்து கொண்டு ஒரு பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறது. ஏன் அது மாதிரி செய்யுது? இந்த புழு மட்டும் அப்படியே இருந்ததுன்னு சொன்னால் பட்டுப்புழுவே இந்த உலகத்தில் இருக்காது, போகிற வர எல்லா பறவைகளும் சாப்பிட்டுட்டு போயிடும். அதுங்க பசியை தீர்த்து கொள்வதற்கு இது மட்டும்தான் நல்ல ஆகாரம். இலையை வந்து பூச்சிக்க பறவையால் சாப்பிட முடியாது. இந்த இலை இது சாப்பிட்டு முடித்தவொடனே இதை சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள், இலையில் இருக்கிற எல்லா சத்தும் அதுக்கு கிடைக்கும். அப்போ புழு எப்போ கிடைக்கும்னு அது பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால் பட்டுப்புழு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு கவசத்தை உண்டு பண்ணுது. நாம் என்ன பண்ணுறோம், அதையெல்லாம் செயற்கையாக வளர்த்து இந்த புழுகளை காப்பாற்றி அதை கொண்டு போய் வெந்நீரில் கொண்டு போய் போடுறோம். உள்ளகிற புழு செத்து போயிடுது. செத்து போன பிறகு அழுங்காமல் குலுங்காமல் அதனுடைய ஒரு முடிச்சு எங்கே விட்டுதோ அந்த முடிச்ச முடிச்சு இழுத்தோம்னு சொன்னால் அது நீளமான மீட்டர் கணக்கில் அது நீண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கையால் அது சுருட்ட 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 அந்த நூல் வெளி வந்து கொண்டே இருக்கும். பருத்தியில் நீங்கள் செய்யணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஸ்பின் பண்ணணும். தக்ளின்ற ஒரு பொருளை போட்டு பஞ்சை வச்சுட்டு நூலாகணும். ஸ்பின்னருக்குன்னு ஒரு மிஷின் வேணும். ஆனால் இது வந்து எந்த ஒரு மிஷினும் இல்லாமல் நேர்த்தியாக மிக படபடப்பான சுத்தமான ஒரு நீண்ட இழையை அது கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை நாம் எடுத்து அதை இணைத்து பட்டு சாயம் தோய்த்து நம்ம வந்து ஆடைகளை செய்கிறோம். அது விட்டுட்டோம்னு சொன்னால் அது வந்து பட்டு பூச்சியாக மாறும். ஸோ கொஞ்ச புழுக்களை மட்டும் நம்ம வந்து கூட்டுப்புழுவாக வைத்துக்கொண்டு ஒரு சிலதை பட்டு பூச்சிகளாக ஆக்கி அவை இனவிருத்தி செய்து முட்டைகளை இட வந்து வருவதற்கு நம்ம பயன்படுத்தி கொண்டு ஒரு கலையாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். பட்டுக்கலைங்கிறது வந்து சீனாவிலும் இந்தியாவிலும் தான் புகழ் பெற்றது. உலக நாடுகளெல்லாம் இந்த பட்டுக்காக போட்டி போட்டு நம்ம இந்திய நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க. மிக சரித்திர புகழ் வாய்ந்தது, உயிரினத்திலே வந்து சரித்திரத்தை மாற்றி வைத்ததும் இதுதான். சில்க் ரோடுன்னே ஒரு ரோடு நம்ம வந்து உண்டாக்கியிருக்கிறோம் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும்.
கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் க. மணி அவர்கள், உடன் உரையாடியவர் என். கோமா. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொலைபேசி வாயிலாக தெரிவிப்பதென்றால் 0422-243-1055 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிப்பதென்றால் dee@tnau.ac.in என்ற முகவரிக்கு உங்களது கருத்துக்களை அனுப்பலாம். நிகழ்ச்சிகளை வேளாண் பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலில் இ ரேடியோ ப்ரோக்ராம்ஸிலும் கேட்டு பயன்பெறலாம்.